அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பூ உலகத்தில் எங்களை எல்லாம் படைத்து எங்களுக்கெல்லாம் பல தேவைகளை வைத்திருக்கிறான். படைத்தவன் வித்தியாசமாக படைத்து விட்டான், அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் படைத்திருக்கிறான், அவன் விரும்பிய அளவு எங்களுக்கு வாழ்நாளையும் தந்திருக்கிறான். நம்மில் அநேகமான விடயங்கள் அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் நடைபெறுகிறது. எங்களுடைய தேவைகளை அவன் எங்களுக்குள்ளே வைத்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குரிய சில வழிமுறைகளையும் அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். பசிக்கிறது, அதற்கு சாப்பாட்டை அல்லாஹ் படைத்திருக்கிறான். தாகம் வந்துவிட்டது, அதற்குரிய தண்ணீரை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நோய்வாய்ப்பட்டு விடுகின்றோம், அதற்கு மருந்து இருக்கிறது. வாழுவதற்கு ஒரு வீடு தேவை. ஆசைகள் இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வாழ்க்கைக்கு தேவையான துணைவியை படைத்திருக்கிறான். இப்படியாக மனிதனிலே இருக்கக்கூடிய உணர்வுகள், தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான விடயங்களையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஆனால் அவைகளை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரெண்டு வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறான். இந்த இதை இரண்டு முறைகளில் ஒன்றில் உனக்கு அடைந்து கொள்ள முடியும். பசிக்கிறதா, சாப்பாட்டை கொண்டு பசியை போக்கிக் கொள்ளலாம். ஒன்றிருக்கிறது, எதையும் சாப்பிடலாம். இன்னும் ஒன்று இருக்கிறது, நான் சொன்னதை மட்டும்தான் நீ சாப்பிட வேண்டும். எதை சாப்பிட்டாலும் பசி போய்விடும். அது நல்லதாக இருக்கவும் மேலும், கெட்டதாக இருக்கவும் மேலும், லோபுல்லாக இருக்கவும் மேலும், அறமாக இருக்கவும் மேலும், எப்படி சரி, எதை எதை திண்டாவதால் திண்டாலும் பசி போய்விடும். அப்படி ஒரு வழியும் இருக்கிறது. இன்னொரு வழி இருக்கிறது, நான் சொன்னதை மட்டும் சாப்பிடு. நான் தான் பண்டியை படைத்தவனும் நான் தான், ஆடு மாடு ஒட்டகைகளை படைத்தவனும் நான் தான், இது ஹராம் என்று சொல்லியிருப்பதும் நான் தான், இது ஹலால் என்று சொல்லியிருப்பதும் நான் தான், இது வேண்டாம் இது கூடும், இது உனக்கு நல்லது இது உனக்கு கெட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பசியை படைத்துவிட்டு பசியை போக்கிக் கொள்வதற்கு ரெண்டு வழி அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதே போலத்தான் எல்லாவற்றிலும் மனிதனுடைய தேவை இருக்கிறது. நிக்காஹை கொண்டும் பூர்த்தியாகும், ஜினாவை கொண்டும் பூர்த்தியாகும், ஜினாவை கொண்டும் பூர்த்தியாகும், நிக்காஹை கொண்டும் பூர்த்தியாகும். ஆனால் நிக்காஹுடைய பர்பஸ் வேற, ஜினாவுடைய பர்பஸ் வேற. என்ன வித்தியாசம் இருந்தாலும் ஜினா அல்லாஹுவினால் ஹராமாக்கப்பட்ட உண்டு, நிக்காஹ் என்பது அல்லாஹுவினால் ஆகுமாக்கப்பட்ட உண்டு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு தேவை வாழ்க்கையில. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதற்கு முன்னாலே ஞாபகம் ஊட்டி இருக்கின்றேன். மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு வீடு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது அவர்களுக்கு 9 வீடு இருந்தது. 9 மனைவிமார்களுக்கும் தனித்தனிய வீடு கொடுத்திருந்தார்கள். மனிதனுக்கு ஒரு வீடு வசிப்பதற்கு, தன்னுடைய சுய மரியாதை, தன்னுடைய தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தனக்கென்று ஒரு இருப்பிடம் தேவை. எந்த அளவுக்கு தேவை என்றால், திருமணம் முடிப்பதற்கு வீட்டை ஒரு சருத்தாக அல்லாக்கி வைத்திருக்கிறான். வீடு இருந்தால்தான் நிக்காக செய்து கொள்ள முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மகரு கொடுப்பது எப்படி கடமையோ, இதே போன்று யாருடைய கையை பிடித்தொன்னை ஹலால் பெண்ணாக, ஹலால் மனைவியாக நான் கபூல் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறேனோ, சொல்லுவதற்கு முன்னால் எனக்கு இருப்பிடம் இருக்க வேண்டும். அது கொழும்புல தான் இருக்கணும் என்ற கட்டாயம் இல்ல. என்னுடைய வசதிக்கு ஏற்ப, என்னுடைய பைனான்சியல் அதாவது பொருளாதார வசதிக்கு தகத்து தரத்துக்கு ஏற்ப எங்கேயாவது இடத்தில் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு இடம் எனக்கு தேவை என்பது அடிப்படையான தேவை. இது இல்லாமல் வாழ முடியாது, தொங்கோட்டம் போட முடியாது, பாதுகாப்பாளிடமாக இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், வீட்டை பற்றி குர்ஆன் கரைத்திருக்கிறது. வீட்டுக்குள்ளே பேணப்பட வேண்டிய மார்க்கம் என்றால், பள்ளியுள்ளுக்கு வரும்பொழுது மார்க்கம் இருக்கிறது, வலது காலை வைத்து வர வேண்டும், துஆ ஓதிக்கொண்டு வர வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், ஏற்றுக்காவுடைய நீயத்துடன் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பள்ளிக்குள்ளே வரும்பொழுது ஆதாவு சொல்லித்தந்த மார்க்கம், வீட்டுக்குள்ளே போகும் பொழுது கூட ஆதாவு சொல்லி தந்திருக்கிறது. எப்படி வீட்டுக்குள்ளே போக வேண்டும், வீட்டை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். வீடு ஒரு பாடசாலை அல்ல, வீடு ஒரு கல்விக்கூடமும் அல்ல, வீடு அது வீடு. கணவன் மனைவியாக குழந்தைகளாக அன்பு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய இடமாகத்தான் வீடுகள் இருக்க வேண்டும். மார்க்கம் சூரத்தும் நூறுலா சொல்லி காட்டுகிறான். வீட்டை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு எப்படி போக வேண்டும், சுபஹானல்லாஹ். ஒரு வீட்டுக்கு போவதல்ல, என்னுடைய வாப்பாவுடைய வீட்டுக்கு, என்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போவது மட்டுமல்ல, ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு. சின்ன ஒரு குழந்தை, வயது வந்த ஒரு குழந்தை அல்ல, ஒரு 7 வயது குழந்தை, அதாவது பாலியலை பற்றி தெரிந்த அறிவு வந்த ஒரு குழந்தை, கணவன் மனைவியுடைய உறவுகளை பற்றி கொஞ்சம் விளங்கிக் கொண்ட ஒரு குழந்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த வயது வந்துவிட்டால் பாப்பா உமாவுடைய மாஸ்டர் பெட்ரூம் என்று நாங்கள் சொல்லுவோமே அந்த ரூமுக்கு போவதற்கும் அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும். இதனுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தந்த அழகான பண்புகள். எனவே வீடு வாழ்க்கையில் அவசியம், ஆனால் அந்த வீட்டை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும், சுபஹானம் ஹலால் ஹராமான ஒரு வழியில் பெற்றுக் கொள்ள முடியும், ஹராமான வழியிலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஹலால் ஹராமான வழி என்ன, வீட்டு வீடு தந்தால் இந்த திருமணத்துக்கு நான் ஈஜாபு கபூல் சொல்ல போறேன், உங்களுடைய மனைவியை நீங்க தரக்கூடிய வீட்டை மையமாக வைத்து ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாயால சொல்லாவிட்டாலும் கூட நீங்க செயலால சொல்றீங்க, இது ஹராம். வீட்டை வைத்து மனைவியை முடிப்பது, வீட்டுக்காக வேண்டி பெண்ணை இன்னைக்காக செய்வது, சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் ஒன்றை அடைந்து கொள்வதற்கு ஹலாலான வழியும் இருக்கிறது, ஹராமான வழியும் இருக்கிறது. எனவே வீடு வாழ்க்கையில் தேவை. இதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், அதற்கு அல்லாஹ் ஒரு ஹலாலான வழியை காட்டி தந்திருக்கிறார். உழையுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், தொழில் செய்யுங்கள், சம்பாதியுங்கள், பொருளீட்டுங்கள், சுபஹானல்லாஹ். வாழ்க்கைக்கு ஒரு முதல் வேண்டும். வியாபாரத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. ஹலாலான வியாபாரத்தை சொல்லித்தந்த மார்க்கம், வட்டி என்பதை, மோசடி என்பதை, கலப்படம் என்பதை, அனந்தரட்சத்தில் துரோகம் செய்வது என்பதை, திருட்டுத்தனம் செய்வதை எல்லாம் மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. லஞ்சம் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, வட்டி வாங்கவும் கூடாது, வட்டி எடுக்கவும் கூடாது, வட்டி கொடுக்கவும் கூடாது, சுபஹானல்லாஹ். ஏமாற்றம் செய்யவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. மார்க்கம் அப்படித்தனங்களை வழிகாட்டி இருக்கிறது. ஏன், நாங்கள் ஏமாறுவதின் காரணமாகத்தான் ஒரு கூட்டம் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே நான் ஏமாந்து போகிறேன் என்றால் அர்த்தம் மற்றவன் தவறு செய்வதற்கு நான் துணை போய் கொண்டிருக்கின்றேன். ஒருவன் எனக்கு பொய் சொல்லி பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறான், அவன் சொல்லுவது பொய் என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் அவனை நான் மதிக்குகிறேன், அவனை அவருடைய பேச்சை நான் ஏற்றுக்கொள்கின்ற சொன்னால் என்னை அவன் முட்டாளாக ஆக்கி அவன் பொய் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, வியாபாரம் செய்வதை, தொழில் செய்வதை மார்க்கம் ஹலாலாக்கி இருக்கிறது. சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஒரு வீட்டை வாங்கிக் கொள்ளுங்கள், வாகனத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், தலை நிமிர்ந்து வாழுங்கள். சுபஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுகிறது, இதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு சமூகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமா? உலகத்தில் எத்தனை வீதம் வாழ்றீங்க என்று பிரச்சனை அல்ல. உலகத்தில் யூத சமூகம் ஒரு வீதம் கூட இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஒரு சின்ன ஒரு பாப்புலேஷன். ஆனா உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள், தலை நிமிர்ந்து வாழுகிறார்கள். முழு உலகமும் அவர்களை கண்டால் ஒரு வகையான பயம், ஒரு வகையான அச்சம். உலகம், அது வல்லரசுகளாக இருக்கட்டும், மேற்கத்திய நாடுகளாக இருக்கட்டும், அது மூணாந்தர நாடுகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆனால் அவர்களுடைய தொகையோ மிக குறைவோ. உலகத்தில் அவர்களுக்கென்று சுயமான சொந்தமான நாடு கூட இல்லை இதுவரையில். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு இதுவரைக்கு அவர்களுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு 53-54 நாடுகள் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு என்று குர்ஆன் சொல்லக்கூடியது அவருடைய பொருளாதாரத்தை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடியது அவனுடைய பொருளாதாரம். இது நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. நீங்க பொருளாதாரத்தின் நிலையாக நிற்பீங்க என்றிருந்தால் உலகத்தில் ஒரு வீதம் இருக்க தேவையில்லை,
உங்களுடைய தொகை சில சச்சமாக இருந்தாலும் கூட நீங்க உலகத்தை ஆட்டி படைப்பீர்கள். நீங்க உலகத்துக்கு தேவையானவர்கள். முதுகெலும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பணப்பலம், உங்களுக்கு இருக்கிற வர்த்தக வணிகம், இது உங்களுடைய முதுகெலும்பு. இதை வீணாக்கி விடாதீர்கள். ஒரு காலத்தில் ஒரு எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் பங்களிப்பு செய்தார்கள், கண்ட்ரிபியூட் பண்ணினார்கள் பெரிய அளவில். நாங்கள் எட்டு வீதம் இருந்தோம். ஆனால் இந்த நாட்டிலே வர்த்தகர்கள் என்று நாங்கள் பேர் வாங்கினோம். வர்த்தகர்கள், வியாபாரிகள், இவர்கள் தான் ட்ரேடர்ஸ் இன்டர்நேஷனலி. இந்த நாட்டினுடைய அதாவது பொருட்களை உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை வகையான வஸ்துக்களையும் அரபு நாட்டுக்கு அறிமுகம் செய்தவர்கள் என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் என்ற பெயர் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தோம். இன்றைக்கு நடந்தது என்ன தெரியுமா? காலப்போக்கில் எங்களுக்கு மத்தியில் ஒரு சோம்பேறித்தனம் வந்து விட்டது, அறியாமை வந்து விட்டது, மோகம் வந்து விட்டது, எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. செய்ய வேண்டிய ஹராத்தை எல்லாம் செய்தோம், செய்ய வேண்டிய மோசடி எல்லாம் செய்தோம். ரெண்டு வகையான இடத்தில் நாங்கள் பலகீனமாகி விட்டோம். ஒன்று, நாலேஜ் பேஸ்ட் பிசினஸ் இல்லைகள், இல்லை பிசினஸ் பத்தி நாலேஜ் இல்லை. ரெண்டாவது, வேல்யூஸும் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாமல் போய்விட்டது. சும்மா அவர் செய்தாரு, நானும் செய்தேன். படித்து செய்யக்கூடிய வர்த்தகர்கள் வியாபாரம் இல்லாமல் போய்விட்டது. பார்த்து செய்யக்கூடிய வியாபாரம், அவரு அதை இம்போர்ட் பண்ணினாரு, நானும் இம்போர்ட் பண்ணுகின்றேன். அவரு அதை கொண்டு வந்து வீடு வாங்கி இருக்கிறாரு, நானும் அதை கொண்டு வந்து வீடு வாங்க போகின்றேன். அவரு படித்து செய்கிறாரே, நான் பார்த்து செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஒரு நாலேஜ் பேஸ் ஒரு சொசைட்டியாக நாங்கள் மாற வேண்டும். நாலேஜ் பேஸ் வர்த்தகம் என்றால் என்ன? இந்த வியாபாரம் எப்படிப்பட்டது? இதனுடைய ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்ன? இது எவ்வளவு காலத்துக்கு தாங்கி நிற்கும்? இதற்கு பண்ணக்கூடிய முதலீடு எவ்வளவு காலத்துக்கு பிறகு எனக்கு இந்த ரிட்டர்ன் கிடைக்கும்? சுபஹானல்லாஹ், ஒரு நாலேஜ் பேஸ்ட் பிசினஸ். சுபஹானல்லாஹ், அறிவு சார்ந்த. இதுல மார்க்கம் மட்டுமல்ல, ஹராம் ஹலால் மட்டுமல்ல, இந்த இருக்கிற அரசியல் பொருளா அதாவது பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கிறது, என்வயர்மெண்ட் எப்படி இருக்கிறது, நான் செய்யக்கூடிய வியாபார வர்த்தகத்தின் காரணமாக என்வயர்மெண்ட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை பாதகத்தை நான் செய்கிறேன், சுபஹானல்லாஹ், எக்கானமிக்கல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் படித்து தெரிந்துதான் நாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் வியாபாரம் நடைபெறக்கூடிய இடங்களை குறிப்பாக சொல்லப்படும் மார்க்கெட்டை ரொம்ப உன்னிப்பாக கவனித்தார்கள். மார்க்கெட்ல என்ன நடக்கிறது, பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள். மார்க்கெட்டுக்கு பஜாரில் இருக்கிற மக்களுக்கு மார்க்கெட்ல வியாபாரம் செய்யக்கூடிய உதாரணமாக ஹோட்டல போயிட்டு, பெட்டால போயிட்டு, அல்லது ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய், அல்லது ஒரு மால்ல போய் பப்ளிக்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, லா யபிஅ ஃபீ சூக்னா இல்லா மன் தஃபக்கஹ பித்தீன். எங்களுடைய பஜார்ல வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மார்க்கம் சார்ந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பிசினஸ் செய்யறதுக்குரிய லைசன்ஸ் கிடைக்கும். நாலேஜ் பேஸ்ட், எது ஹலால் எது ஹராம், எது பெனிஃபிட் தரக்கூடியது. நான் செய்யக்கூடிய வியாபாரத்தால எனக்கு பணம் கிடைக்கும், ஆனா இந்த வியாபாரத்துடைய இம்பாக்ட் சொசைட்டில என்வயர்மெண்ட் பொல்யூஷன் ஏற்படுகிறது, என்வயர்மெண்ட் நாசமாகுது. சுபஹானல்லாஹ், சென்ற அரசாங்கத்தில் இந்த வியாபாரம் செய்ய ஏலும், ஆனா இந்த அரசாங்கத்தில் இப்ப இருக்கிற லீகல் சட்டத்தின் பிரகாரம் இந்த வியாபாரம் எங்களுக்கு செய்ய ஏலா. சுபஹானல்லாஹ், ஒரு நாலேஜ் பேஸ்ட் பிசினஸ் சமூகமாக நாங்க மாற இல்லை. பாரம்பரியமாக வாப்ப செஞ்சாரு, அப்ப செஞ்சாரு, அப்படியே செஞ்சு கொண்டு வந்தோம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ரெண்டாவது, வேல்யூஸ் இல்ல போயிட்டு. ஒன்று நாலேஜும் இல்லை, ரெண்டாவது வேல்யூஸும் இல்லை. எங்கள்கிட்ட இருந்து அந்த வலிவங்க போய்விட்டது. நாங்க ஒவ்வொருத்தரும் நடிக்கிறோம் நாடகம். நான் நம்பிக்கைக்குரியவன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை, மற்றவனுக்கு நான் நம்பிக்கை உள்ளவனாக நடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட காலம் இது. ஒரு நாடக யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளித்தோட்டத்தை பார்த்தால் பெரிய பெரிய மக்களாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுகொண்டாலும் கூட நமக்குள்ளே நாங்கள் அற்பமானவர்களாக மாறிவிட்டோம், நமக்குள்ளே நாங்கள் ஒரு நாடகம் தான் நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்குள்ளே இருந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வேல்யூஸ் இல்லாமல் போய்விட்டது. பொய் என்பது பொய் இல்லாம வியாபாரம் செய்யலாமா? கொஞ்சம் ஏமாத்தாம வியாபாரம் பேசலாமா? நம்பிக்கை துரோகம் என்ற ஒன்று இல்லாமல் வர்த்தகம் செய்ய முடியுமா என்று சொல்லி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிலைமை மாறிவிட்டது. சொன்னாங்க இந்த ஹதீஸை கேளுங்க, வியாபாரம் செய்வது இபாதத்து. பள்ளிக்கு வந்து தொழுகிறீங்க, இது ஒரு இபாதத்து. ஜும்மாவுடைய நாள் டைம் எடுத்து வந்திருக்கிறீங்க, பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து நேர காலத்தோடு வந்து உட்கார்ந்து முன் சப்பல இரண்டாவது சப்பல அச்சக்காவுடைய நீயத்தோடு உட்கார்ந்து ஒரு இபாதத்து செய்வது போலத்தான் பஜார்ல போய் வியாபாரம் செய்வதும் இபாதத்து. இதை தரம் குறைத்து பார்க்க வேண்டாம். பள்ளிவாசல்ல செய்யப்படாத வணக்க வழிபாடுகள் எல்லாம் கடை தெருவில் சில கட்டங்களில் நடைபெறும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், முழு இலங்கையில் இருக்கக்கூடிய தேவையுடைய மக்களும் ஏதோ ஒரு பைல தூக்கி கொண்டு பெட்டாவுக்கு வந்தா அவங்க யாரும் வெறும் கையோட திரும்பி போறது இல்லை. பெட்டால் இருந்து ஒருத்தர் வருவார் சுண்ணத்தில் மகனுக்கு ஹத்னா செய்ய வேண்டும் என்று, இன்னமத்தர் வருவார் மகளிட கல்யாணத்துக்கு, இன்னமத்தர் வருவார் வீட்டுல நேற்று பேஞ்ச மலையில இந்த வீட்டு டாய்லெட்டும் கிச்சனும் அப்படி இல்லாமல் அதை ரத்தியார் பண்ண வேண்டும், இன்னமத்தர் வருவார் பைபாஸ் பண்ண வேண்டும், இன்னமத்தர் வருவார் கிட்னி டிரான்ஸ்பர் பண்ண வேண்டும், இன்னமத்த இப்படியாக மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் ஓபனே என்று மக்கள் பைல் பைலா தூக்கி கொண்டு வரக்கூடிய யாரும் பெட்டாலிருந்து வெறுங்கையோட போறதில்லை. எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான், எல்லாருடைய கையில் நிறையுது, எல்லாருடைய தேவையும் பூர்த்தியாகுது. எனவே வியாபாரத்தை வர்த்தகத்தை யாரும் தரம் குறைத்து பார்க்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய மூணு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கள். உஜாராகங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும், நேர்மையான வியாபாரம், உண்மை சொல்லக்கூடிய வியாபாரம், பொய்க்கு தலைகுடியாத வியாபாரம். எனக்கு நான் நேர்மையாக இருக்க வேண்டும், மற்றவனுக்கு அல்ல. மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக வேண்டி நடிக்க வேண்டாம். எனக்கு நான் நேர்மையானவன். என்ன கடைப்பத்தர் வந்தாரு சாமான் கேட்டு ஒரு பொருள் பொருளை வாங்குவதற்கு, என்னிடத்துல கேட்டார் இது ஒரிஜினல் ஆண்டு சொல்லி, நான் சொன்னேன் இல்லை ஒரிஜினல் இல்லை, இது ரெண்டாம் நம்பர் சாமான், விருப்பம் உண்டாமலுக்கு வாங்கலாம். அவர் வாங்காமல் போய்விட்டாலும் கூட இரவையில தூங்கும் பொழுது நிம்மதியா தூங்குவீங்க. பிகாஸ் ஏன் காரணம் தெரியுமா? நீங்க உங்களுக்கு ஜெனிவின், நீங்க உங்களுக்கு ஜெனிவின், உங்களை உள்ளம் சொல்லும் நீ ஒரு ஜெனிவினான மனிதன். உனக்கு பணம் தேவை இருந்துச்சு, இந்த சாமான விற்க வேண்டும், இந்த பொருளை விற்கணும் என்ற தேவை இருந்துச்சு, ஆனா பொய் சொல்ல இல்ல உண்மையை சொன்னாய், உனக்கு நீ தெளிவில். அன்றைக்கு ராவைக்கு போற தூக்கம் வித்தியாசமான தூக்கம் இல்ல. அவர் கேட்ட கேள்விக்கு பொய் சொன்னீங்க இல்ல ஒரிஜினல் என்று சொல்லி பல லட்சம் ரூபாய்களை வாங்கி உங்களுடைய உடந்தையாக்கி பேங்க்ல டிபாசிட் பண்ணிட்டு வந்து ராவைக்கு தூங்கினாலும் அந்த கில்ட்டி கான்சியஸ்ல நீங்க உங்களுக்கு நேர்மையற்றவன், உங்களோட உள்ளவங்களை தூங்க விடாது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. உங்களோட மனசுக்குள்ள குத்தும் அது, அதே ஹராமே. இதைத்தானே பிள்ளைக்கு தின்ன கொடுக்க போறேன், இதைத்தானே நாளைக்கு சாப்பிட போறேன், இதுலத்தானே மகளிட கல்யாணத்துக்கு மகர் கொடுக்க போறேன். சுபஹானல்லாஹ், யோசிங்கோ. உங்களுக்கு எனக்கு நான், உங்களுக்கு நீங்க நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை கேளுங்கள். ஒரு மனிதர் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். மன் ஜாஅ அஜலுஹு வஹுவ யத்லுபுல் இல்ம, ஒரு மாணவன், யங் ஏஜ், ஒரு மனிதர் வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி போனாரு குர்ஆன் ஹதீஸுடைய நாலேஜை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. நாங்கள் சொல்வோம் மார்க்கு கல்வி படிப்பதற்காக வேண்டி ஒருத்தர் வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி போனாரு. போர் இடத்தில் அவருக்கு மௌத்து வந்துட்டது, அவர் மௌத்தாகிட்டாரு. சொன்னாங்க கீழே இருப்பார் அவர், நபிமார்கள் மேல இருப்பாங்க, நபிமார்களுக்கு அடுத்த இடத்தில் அல்லாஹ் சீட் போட்டிருப்பான். யாருக்கு தெரியுமா? அந்த தீன மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி போன அந்த அந்த நாலேஜ தேடி போன மாணவனுக்காக வேண்டி. இது ஒரு ஹதீஸ், இது ஒரு பக்கம் வைக்கும். இன்னும் ஒரு ஹதீஸ் பாருங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நபிமார்கள் மேல, இரண்டாவது அந்த மார்க்கத்தை படிக்க போன ஸ்காலர், அந்த ஆலிமுக்கு அவருக்கு மௌத்து வந்துட்டு அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் அவரை வச்சிருப்பான். கீழே சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு இவருக்கு இடையில ஒரு தரஜாவுடைய கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப் என்னண்டா? நுபுவத்துடைய கேப். ஆனா நீங்க வியாபாரம் செய்வீங்க, நீங்க மௌத்தாக இல்ல, நீங்க மௌத்தாக இல்ல வியாபாரம் செய்வீங்க. ஆனா உங்களோட வியாபாரத்துல ரெண்டு குவாலிட்டி இருக்குது, ரெண்டு குவாலிட்டி, ரெண்டு வேல்யூஸ். சுப்ஹானல்லாஹ். அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல் அமீன், உண்மை பேசக்கூடிய வியாபாரி, நம்பிக்கைக்கு பாத்திரமான வியாபாரி, ட்ரஸ்ட்வர்தி, ட்ரூத்ஃபுல்னஸ். இந்த ரெண்டும் எங்களை வியாபாரத்தில் இருக்குது. நான் அப்படிப்பட்ட ஒரு வியாபாரி, எங்களோட முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள், எங்களோட முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவங்களுக்கு பிசினஸ் நாலேஜ் இருக்க இல்லை, ஆனா அவங்க வேல்யூஸ் இருந்துச்சு. இந்த வியாபாரியை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு தியாமத்துடைய நாளையில சீட் போடக்குள்ள நபிமாரோட சேர்த்தித்தான் போடுவாங்க. அவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல அத்தாஜிர் அஸ்ஸாதிக் அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல் அமீன் மஅநபியீன், நபிமார்களோட பரலலி ரெண்டு பேருக்கு ஒரே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். கீழே இல்ல, ஏன்? நபிமார்கள் மக்களுடைய உயிருக்கு சாப்பாடு கொடுத்தது போன்று வியாபாரிகள் மனிதர்களுடைய உடம்புக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். மறந்து விடாதீர்கள், உங்களை நீங்க தரம் குறைத்து பார்க்க வேண்டாம். நீங்க உயர்ந்த சமூகம், உங்களை கொண்டு பல நலவுகள் நடைபெறுகிறது. இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தாஜிர் அல் அமீன் அஸ்ஸதூக் மஅநபியீன், நபிமார்களுடன் இருப்பார்கள், ஒன்றாகவே அல்லாஹ் சீட் போட்டிருப்பான், ஒரே இடத்துல ரெண்டு பேரையும் கண்டுகொள்வீர்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். இன்னும் ஒரு இடத்துல இமாம் குர்தபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் தஃப்ஸீர்ல குறிப்பிடுகிறார்கள், இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்களாம், இப்னு உமர் ஒரு ஆச்சரியமான சஹாபி, அவரை பத்தி தனியே படிக்க வேண்டும். சஹாபாக்களிடையே வித்தியாசமான ஒரு மனப்பாங்கு கொண்ட சஹாபி. அவருடைய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இதை சொன்னால் உங்களுக்கு புரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒன்றை செய்திருப்பார்கள் என்றால் அதே மாதிரி அவர்களும் செய்வார்கள், அது அவர்கள் தேவையில்லாமல் இருக்கிறது. உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு மதீனா முனவ்வராவில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்துல ஒரு மரக்கிளை, மரத்தினுடைய கொப்பு அப்படியே கீழே விழுந்து சாய்ந்து இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பிரயாணம் செய்யும் பொழுது ஒட்டகத்தில் தலையை குறுக்கி கொண்டு போனார்கள். அந்த கொப்பு தலையில படாம இருப்பதற்காக, கொப்பு தலையில படாம இருக்கோ என்பதற்கு தலையை குறிச்சு கொண்டே போனார். அதற்கு பிற்பாடு அந்த பாதை வழியாக உமர் அப்துல்லாஹி உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பெல்லாம் போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதோ அந்த இடத்துல இப்ப அந்த கொப்பு வளைஞ்சு இல்லை, ஆனா தலையை குறிஞ்சு கொண்டு போவார். சொன்னாங்க இப்படித்தான் இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி போனாங்க. இன்னொரு இடத்துல போய் சிறுநீர் கழித்தாங்க, யூரின் பாஸ் பண்ணினாங்க. சொன்னாங்க எனக்கு யூரின் பாஸ் பண்றதுக்கு எந்த தேவையும் இல்ல, இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜர்னியில இந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஃபாலோ பண்ணினாரு. அப்படிப்பட்ட உத்தர சொல்றாரு ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்றாரு மா ஹலக்கல்லாஹு மௌத் மா ஹலக்கல்லாஹுல் மௌத் தஅமூது பஅதல் மௌத் ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில உயிர் தியாகம் செய்ய, அதாவது ஜிஹாத், இன்றைக்கு இருக்கிற ஜிஹாத் நாங்க சித்தரிக்கிற ஜிஹாத் அல்ல, இன்றைக்கு உலகத்திலே பயங்கரவாதிகளும் அல்லது இஸ்லாத்தை தவறாக புரிய வைத்துக் கொண்டிருக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஜிஹாத் அல்ல. அல்லாஹுடைய தூய்மையான தீனுக்காக வேண்டி நான் அல்லாஹுடைய பாதையில போய் என் உயிரை தியாகம் செய்வதற்கு அடுத்தபடியாக ஒரு மௌத்து எனக்கு வர வேண்டும் என்றிருந்தால் அது நான் வியாபாரியாக இருக்கும் பொழுது மௌத்தாக வேண்டும். சுபஹானல்லாஹ். எடுத்து படியுங்கள், தஃப்ஸீர் இப்னு கஸீர் வீடுகளில் இருக்கும் ஆங்கிலத்தில் எடுத்து படியுங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்கோ, நானும் ஒரு வியாபாரியாக மௌத்தாகணும், நானும் ஒரு வியாபாரியாக மௌத்தா. அவர் சொல்றாரு அல்லாஹுடைய பாதையில வீர மரணம் கிடைப்பதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மௌத் என்ன மௌத்து தெரியுமா? வியாபாரியாக மௌத்தாக வேண்டும், வியாபாரம் செய்து கொண்டு மௌத்தாக வேண்டும், ஹலாலான சம்பாத்தியம் செய்து கொண்டு மௌத்தாக வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தலையங்கம் ஒரு நீண்ட தலையங்கம், விரிவாக பேசப்பட வேண்டும். குர்ஆன் அதை பற்றி பேசியிருக்கிறது, சூரத்துல் ஜும்மாவுல கதைக்கிறது, சூரத்துல் முல்க்ல கதைக்கிறது, குர்ஆனுடைய பல நூறு ஆயத்துகள்ல வியாபாரத்தை பத்தி, வர்த்தகத்தை பத்தி, நீங்க எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், நீங்க எப்படி வாழ வேண்டும். ஃபைதா குனியத்து ஸலா, விக்ருல்லாஹ்வை முடித்துக் கொண்டால் ஃபதுலுல்லாஹ்வை தேடிக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப நீங்க இருக்கிறீங்க, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி லியௌமில் ஜும்ஆ ஃபஸ்ஹவ் இலா ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ذிக்ரின் பக்கமாக நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க. அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவதற்கு, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கு, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ல வந்திருக்கிறீங்க. இத முடிச்சிட்டு நீங்க பஜாருக்கு போறீங்க தானே, நீங்க யாரும் ஷைத்தான் இடத்துக்கு போறேன் போக வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், ஃபைதா குதியத்து ஸலாத்து ஃபன்தஷ்ரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், ذிக்ருல்லாஹ்வை முடித்துக்கொண்டு ஃபதுலுல்லாஹ்வை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் வச்சிருக்கிற ஹலாலான உணவு, ஹலாலான உஜீவனம், இதை தேடிக்கொள்ளுங்கள். விடயம் என்ன தெரியுமா? ரெண்டே ரெண்டு விடயம் தான். நாலேஜ் பேஸ்ட் பிசினஸ், நாலேஜ் பேஸ்ட் ட்ரேடிங், நாலேஜ் பேஸ்ட் நாங்கள் செய்த ஆக்டிவிட்டிஸ். ரெண்டாவது வேல்யூ பேஸ்ட், எங்களோட வாழ்க்கையில வேல்யூஸ் வர வேண்டும். உண்மை பேசக்கூடியவங்க, நம்பிக்கை துரோகம் இல்லாதவங்க, மாறுபாடு செய்யாதவங்க, ஏமாத்தாதவங்க என்ற நிலைப்பாடு எங்களுக்கு வர வேண்டும். இந்த ரெண்டை கொண்டு மட்டும்தான் இந்த நாட்டில் எங்களுக்கு தலை நிமிந்து வாழ முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பல வகையான கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இது சுன்னத்துல்லாஹி பில் அருள், இது அல்லாஹுடைய நடைமுறை. இந்த பூமிக்கு மேல் அப்படித்தான். எந்த சமூகம் வலிவுசோடே வாழுமோ அந்த சமூகம் வாழுவதற்கு இந்த பூமி இடம் கொடுக்கும். எந்த சமூகத்திடத்துல வலிவுஸ் இல்லாமல் போகுமோ அந்த சமூகத்தை இந்த பூமி இல்லாமல் ஆக்கிவிடும். அதுதான் யதார்த்தம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் வரலாறு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட வலியுசோடைய வாழ்ந்தார்களோ அதே வலியுசோடைய வாழ்ந்து விட்டு இந்த உலகத்துக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக, நோய் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, சரீர சுகத்தை நசீபாக்குவாயாக, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரலாறாக மாற்றிவிடுவாயாக. எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுடைய திருநாமம் இந்த பூமிக்கு மேல் வாழ வேண்டும். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருவாயா. எங்களுடைய பெற்றோருடைய மன்னரைகளை ஒளிமயமாக்கி வைப்பாயா. யார் யாருடைய பெற்றோர்கள் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் நசீபாக்குவாயா.